ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மூர்வில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 31. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயாம். சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வசாந்திம் நிகட்சதே. கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணஷ்யதி. சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வசாந்திம் நிகட்சதி. கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணஷ்யதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினி. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதே பாஷாத் தேசதாரிணி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அந்த பதத்தில் பகவான் ஒரு அற்புதமான கருத்தையும் உத்தரவாதத்தையும் பகவான் இங்கே கொடுக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தர்களை ஒருபொழுதும் அழிவதில்லை, அழிக்கப்படுவதில்லை, யாராலையும் அழிக்கப்படுவதில்லை அப்படின்னு பகவான் இங்கே சொல்கின்றார். பலமுறை மனிதர்கள் கேட்பதுண்டு, கிருஷ்ண பக்தி செய்வதன் பலன்கள் என்ன, நான் ஏன் கிருஷ்ண பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். அதற்கு பகவான் இங்கே பதிலளிக்கின்றார். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்லி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் நவவிதா பக்திகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை ஒரு பொழுதும் அழிக்க இயலாது யாராலையும் அப்படின்னு பகவான் இங்கே திடகார்த்தமான உத்தரவாதத்தை கொடுக்கின்றார்கள். நம்ம பல விதமான காப்பீட்டு திட்டங்கள் அப்படின்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் கார் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் இன்சூரன்ஸு, இது போல் வந்து பல விதமான இன்சூரன்ஸு இருக்குது, பல விதமான காப்பீட்டு திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அது நம்மளை காக்குதா அப்படின்னா கண்டிப்பாக காக்கிறது கிடையாது. இல்லைங்க, நீங்கள் மரணம் அடைந்தே ஆக வேண்டாம். இன்னும் விசித்திரமான இந்த காப்பீட்டு திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காப்பீட்டு திட்டத்தை நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோங்க மாதம் கட்டணும், 5000 கட்டணும், சரி எவ்வளோ வருஷத்துக்குங்க, 20 வருஷம் கட்டணுங்க, சரி 20 வருஷம் நாங்கள் கட்டினா எவ்வளோங்க பணம் கொடுப்பீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 5000-5 லட்சம் ரூபா கொடுப்போங்க 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவார்கள். சரிங்க ஓகேங்க, அப்போ நான் இறந்து போயிட்டேன்னா எவ்வளோங்க கொடுப்பீங்க, அப்போ 20 லட்சம் கொடுப்பேங்க. மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது 5 லட்சம் தான் கொடுப்பானா, ஆனால் நம்ம வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா 20 லட்சம் கொடுப்பானா. இதுதான் வந்து காப்பீட்டு திட்டம். இது நம்மளை காக்கிறதா இல்லை நம்மளை கொல்றதுக்கா? நானே பல முறை இந்த பேங்க்லாம் போயிட்டு காப்பீட்டு திட்டம் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவார்கள். அப்போ நான் கேட்கும் பொழுது, நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் அப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா இவ்வளோ கொடுப்பங்க, தவறுதெல்லாம் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ கொடுப்பங்க அப்படின்னா, ஐயோ இதை வந்து காக்கிறதுக்கா இல்லை அழிக்கிறதுக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகத்தில் வந்து விசித்திரமாக தான் இருக்கின்றது. ஆனால் பகவான் இங்கே சொல்கின்றார், எனது பக்தர்களுக்கு என்றும் அழிவு இல்லை அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய பக்தி திடகார்த்தமாக நம்ம வந்து பண்ண வேண்டும். அப்போ கேட்கலாம், என்னங்க இப்போ நம்ம வந்து பைக்கில் போகிறோம், அப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறோம், அப்போ ஹெல்மெட் போட்டுட்டா கீழே விழுந்து அடிபடாமல் இருக்குது, அதுபோல் எதனா கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ண பக்தர் ஆனதும் எதனா மாட்டிக்கிறது கொடுப்பாரா நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, அதுபோல் வந்து கிடையாது. இந்த பைக்கில் போட்டுட்டு போகிற ஹெல்மெட்டை நம்ம வந்து இது வந்து உத்தரவாதம்லாம் கிடையாது. நம்ம இப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறோம், அப்போ வந்து அடிபடலாம் நமக்கு. ஹெல்மெட்டு போட்டவன் எல்லாம் வந்து உயிர் தப்பிச்சானா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் வந்து பகவான் கிடையாது. என்ன அப்படின்னா ஆன்மீக கவச்சம், நரசிம்ம கவச்சம் அப்படின்னு பலவிதமான நரசிம்ம கவச்சம், நாராயண கவச்சம், இது போல பலவிதமான கவச்சங்கள் இருக்கின்ற பகவான் நமக்கு வந்து என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா ஆன்மீக கவச்சத்தை கொடுக்கின்றார். அப்போது ஒரு பக்தர்களுக்கு என்றும் அழிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் ஒருத்தரோட மனதில் கேள்விகள் வரலாம், ஏன் கிருஷ்ணரே சொல்லலாம் இல்லையா எனது பக்தர்களை ஒருபொழுதும் அழிக்க இயலாது அப்படின்னா, குந்தியின் மகனே எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு அர்ஜுனன்ட்ட ஏன் சொல்லி சொல்ல சொல்கிறார் அப்படிங்கிற கேள்வி ஒருத்தருக்கு மனசில் வரலாம், வரணும். வந்துச்சுன்னா தான் நம்ம உண்மையாக வந்து இந்த பொருளுரைய இந்த பதத்தை நம்ம வந்து தெளிவு புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்றைக்குமே வந்து சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி, இது ஏன், அது ஏன் அப்படிங்கிற கொஞ்சம் குறைந்தபட்சம் சில கேள்விகளை கேட்குறதுக்கு நம்ம பழகிக்கணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே மேலாட்டமாக அப்படி படிச்சுக்கிட்டே போனோம்னா, செய்தித்தாள் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா, பகவான் என்ன சொல்கின்றாரு, பகவத்கீதாங்க ஏன் இது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சில பேர் வந்து இதுதான் பகவத்கீதையினோட சாரம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து அதை ஒன்று மாட்டி வச்சுருவோம், வீட்டில் எல்லார் வீட்லேயும் மாட்டி வச்சுருவோம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இதுவாக சாரம் பகவான் இது போல் எங்கேயுமே சொல்லவே இல்லை. பகவத்கீதையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். படிக்கிறதுக்கு வந்து அற்புதமாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து எந்த விதமான பொருளும் கிடையவே கிடையாது. அதுபோல் நம்மளும் வந்து அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டே போனோம்னா இது போல தான் வந்து இதை தான் நம்ம சாரம் அப்படின்னு தவறுதலாக புரிந்து கொள்வோம். அதனால் சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி, அது போன்ற கேள்விகளை கேட்டு நம்ம வந்து படிக்கணும். இங்கே பகவான் ஏன் அந்த மாதிரி சொல்லுகின்றார், அவரே சொல்லலாமியா சொல்லலாம் இல்லையா எனது பக்தர்களுக்கு என்றும் அழிவில்லை, ஏன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறார் அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு. அதுக்கு என்ன ஆச்சாரியர்கள் பதில் சொல்கின்றார்கள் அப்படின்னா, பகவான் சில நேரத்தில் அவர் சொல்கிற அவர் என்ன சத்தியம் பண்ணுறாரோ அதிலிருந்து பிறலாம். மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் துரியோதனன் இரண்டு பேரும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்றார்கள் உதவி கேட்பதற்கு. மகாபாரத போர் வருகிறது, உதவி கேட்பதற்காக இரண்டு பேரும் சென்றார்கள். அப்போ அர்ஜுனன் என்ன கேட்டார் அப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு வேறு இதெல்லாம் வேணாம், நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு கேட்கின்றார். அப்போ துரியோதனன் கேட்கின்றான், அடடா நல்ல வேலை இவன் வந்து இவனுக்கு வந்து சரியான புத்தி கிடையாது, இவன் என்ன வந்து பகவானுடைய கிருஷ்ணருடைய இராணுவம் எவ்வளோ பெரிய இராணுவம் இருக்கிறது, எவ்வளோ படைபலங்கள்லாம் படைகள்லாம் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் கேட்காம இவன் வந்து கிருஷ்ணரை மட்டும் கேட்குறானே, இவனுக்கு புத்தி கூர்மையாக இல்லை அப்படின்னு அவன் நினச்சி அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு துரியோதனனுக்கு புத்தி கிடையாது இருந்தாலும் அவன் அப்படி நினச்சி என்ன பண்ணான், கிருஷ்ணா நீயெல்லாம் எனக்கு வேணாம், உன்னுடைய இராணுவங்கள் மிலிட்டரிகள் எல்லாத்தையும் நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னான். இதுதான் வந்து அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாராயணர் வேண்டாம், ஆனால் லக்ஷ்மி மட்டும் வேணும். இது வந்து அசுரர்களுடைய குணம். என்ன அசுரர்களுடைய குணம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலகட்டத்தில் நாராயணரையும் லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வழிபட வேண்டும். இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள், நாராயணரெல்லாம் வேணாங்க, அவர் எதுக்குங்க தேவையில்லாத, நம்ம வந்து லக்ஷ்மி மட்டும் வந்து அது படம் போடுறவனே அப்படியே போடுறான், குருட்டுத்தனமாக இந்த படத்தை எவன் போடுறானோ அவனையும் குருட்டுத்தனமாக என்ன பண்ணுறான், வெறும் லக்ஷ்மியை மட்டும் அந்த லக்ஷ்மி கையிலேருந்து அப்படியே பணம் கொட்டுற மாதிரி வந்து படத்தை போட்டுறான். அதை நம்மளும் என்ன பண்ணிக்கிறான், அதை வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து சரியாக தெரியாதையா, அதனால் நம்மளும் என்ன பண்ணிக்கிறான், வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுறோம், இல்லைனா தினந்தோறும் லக்ஷ்மி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து அசுரர்களுடைய குணம். எப்படி துரியோதனன் வந்து கிருஷ்ணா நீ வேணாம் உன்னுடைய இராணுவம் மட்டும் எனக்கு வேணும் கேட்டானோ அது போல தான் இருக்கின்றது. நம்ம வந்து எப்போ நாராயணர் வேண்டாம் லக்ஷ்மி மட்டும் வேணும் அப்படின்னோம்னா இது போல தான் இருக்கின்றது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுகின்றார், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது துரியோதனன் ஓடுகின்றான் சகுனியிடம், மாமா மாமா இவன் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை மட்டும் கேட்டார், நான் இருந்தாலும் எல்லா இராணுவத்தையும் கேட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ போய் திரும்பவும் இந்த அஸ்திரங்களை எதுவும் ஆயுதங்களை எதுவும் எடுக்கக்கூடாது என்ற சத்தியம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லுகின்றார். சரி கிருஷ்ணரும் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, அப்படியே ஆகட்டும் நான் ஆயுதங்களை எதுவும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்போ சத்தியம் பண்ணி கொடுக்கின்றார், நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று. இருந்தாலும் பீஷ்ம தேவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, நான் உன்னை மகாபாரத போரில் நான் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு அவரு சத்தியம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அவர் விரதம் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்தன் வந்து அதனால தான் பகவான் இங்கே சொல்கின்றார், பக்தன் எதனா ஒரு சத்தியம் பண்ணான் அப்படின்னா, பிரதட்சிணா எடுத்துக்கிட்டான் அப்படின்னா வந்து பகவானுக்கு வந்து அவருடைய பேர் கெட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பகவான் வந்து பார்ப்பது கிடையாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் மகாபாரதத்தில் பீஷ்மதேவர் பயங்கரமாக சண்டை போடுறார் அர்ஜுனன் கூட. அப்போ இன்னொரு ரெண்டு மூணு வில்லு விட்டார் அப்படின்னா வந்து பிராணனே போயிடும் அளவுக்கு வந்து சண்டை போடுகின்றார். அப்போ உடனே பார்க்கின்றார், அடடே பக்தனை எப்படி காப்பாற்றுவது. இந்த பதத்தில் பகவான் சொல்வதை போல ஜம்முன அவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரத்தை பிடுங்கி கொண்டு பீஷ்மதேவரை அடிப்பதற்காண்டி ஓடுகின்றார். அப்போ வந்து பீஷ்மதேவருக்கு, பரமானந்தம் பரமானந்தம், கிருஷ்ணா நீ ஆயுதம் எடுக்க மாட்டே என்று சொன்னாய், இருந்தாலும் என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காண்டி நீ ஆயுதம் எடுத்தாய் அப்படின்ட்டு. அதனால தான் பகவான் வந்து அவர் சொல்கின்ற சத்தியத்தை மீறினாலும் பக்தர்களுக்காண்ட மீறுவார். ஆனால் பக்தன் சத்தியம் பண்ணான், பக்தன் ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னா பகவான் என்றைக்கும் வந்து மீறுவது கிடையாது. அதனால தான் இங்கே திடகார்த்தமாக சொல்கின்றார், தைரியமாக அறிவிப்பாயாக, நம்மை பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தர்களை ஒருபொழுதும் அழிக்க இயலாது என்று அர்ஜுனா நீ சொல். என்னுடைய பக்தன் சொன்னான் அப்படின்னா நான் என்றைக்கும் காப்பாற்றுவேன். நான் சொன்னால் ஒரு தவறுனாலும் தவறுவேன், இருந்தாலும் என்னோட பக்தன் சொன்னால் அப்படின்னா நான் என்றைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்னு பகவான் இங்கே சத்தியம் கொடுக்கின்றார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்துலேயும் பல முறை பஞ்சபாண்டவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதுகாத்திருக்கின்றார். ஒரு முறை அர்ஜுனோட பையனை சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கொன்று விடுவார்கள். அப்போ அர்ஜுனனுக்கு பயங்கரமான கோபம், இது எவ்வாறு சாத்தியம், இது ஏன் விடுவார்கள், இது போல் வந்து ஒரு 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 சத்திரியனிடம் இவ்வளோ மகாரதிகள் சேர்ந்து கொன்று விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம். அப்போ வந்து ஒரு விரதம் எடுத்துக்கொள்கின்றார், நாளை சூரியன் மறைவதற்குள் நான் ஜெயத்ரதனை கொன்று விடுவேன், இல்லை என்றால் நான் அக்னியில் குதித்து விடுவேன் அப்படின்னு வந்து அர்ஜுனர் வந்து விரதத்தை எடுத்துக்கொள்கின்றார். இந்த காலத்தில் போல கிடையவே கிடையாது. அந்த காலத்திலாம் சத்திரியர்கள் என்றால் சொன்ன சொல்லை கண்டிப்பாக செய்வார்கள், மறுபேச்சு கிடையவே கிடையாது. இன்றைக்கெல்லாம் நம்ம போய் எங்கன்னா யாருன்னா சார் கொஞ்சம் பணம் வேணும் சார் அப்படின்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அப்படி சொல்லிவிடுவார்கள், நாளைக்கு போனோம் அப்படின்னா நான் எங்கங்க சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அதுபோல் வந்து கிடையவே கிடையாது. அர்ஜுனர் வந்து என்ன சொல்கின்றார், ஜெயத்ரதனை நான் வந்து நாளை சூரியன் மறைவதற்குள் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜெயத்ரதனுக்கோ வந்து துடை நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ கொன்று விடுவாரே அர்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரியோதனாதிகள் என்ன பண்ணுகின்றார்கள், இந்த ஜெயத்ரதனை பதுக்கி வைத்து விட்டார்கள். பதுக்கி வைக்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேடி தேடி இவன் எங்கே இருக்கான் வந்து பயங்கரமாக சண்டை போடும் பொழுது இந்த ஜெயத்ரதனை ஒன்றும் பண்ண முடியல அர்ஜுனனால். அப்போ கிருஷ்ணர் பார்க்குறாரு, அடடே நான் எப்படி காப்பாற்றுறது, இவனோ வந்து குதித்து விடுவானே அக்னியில் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுகின்றார், சூரியனை மறைக்கின்றார். சூரியனை மறைக்கும் பொழுது அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்களாக இருந்தாலும் இந்த என்ன பண்ணார்கள் அப்படின்னா விதிமுறைகளை கடைபிடித்தார்கள். இந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் சண்டை போட மாட்டார்கள், எல்லோரும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். எதிரிகளாக இருந்தாலும் சூரியன் மறந்து விட்டது என்றால் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள், உறங்குவார்கள், ஒன்றா உறங்குவார்கள், ஒன்றா சாப்பிடுவார்கள், ஒன்றா பேசிக்கொள்வார்கள், இது போல் வந்து இருப்பார்கள். அப்போ சூரியனை பகவான் மறைக்கின்றார். மறைக்கும் பொழுது ஜெயத்ரதன் பயங்கர குதூகலத்தோட, துரியோதனெல்லாம் பயங்கர குதூகலத்தோடு உடையாறுகிறார்களாம், எப்படி அர்ஜுனன் மரணம் அடைகின்றான், எப்படி அக்னியில் குதிக்கின்றான், எப்படி உயிர் தியாகம் செய்கின்றான் அப்படின்னு பார்ப்பதற்கு இவர்களுக்கு பரமானந்தம். அப்போ எல்லோரும் ஓடி வருகிறார்கள். அப்போ உடனே பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா அவருடைய சூரியனை மறைத்ததை கையை எடுக்க திரும்பவும் வந்து சூரியன் வருகிறது. அப்போ சொல்கின்றார் கிருஷ்ணர், அர்ஜுனா அங்கே ஜெயத்ரதன் இருக்கான், கொன்று விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுனர் கொன்று விடுகின்றார். இதுபோல் பகவான் வந்து பக்தர்களை என்றைக்கும் வந்து பாதுகாக்கின்றார். அதுக்கப்புறம் மகாபாரத போரில் பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் என்ன பண்ணுகின்றான், பீஷ்மதேவரை பயங்கரமாக திட்டுகின்றான். பீஷ்மதேவரே, நீங்கள் வந்து நான் போடும் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், நான் எனது பக்கம் இருந்து சண்டை போடுகிறீர்கள், இருந்தாலும் இதுவரைக்கும் 10 நாட்கள் ஆகிவிட்டது, ஒரு பஞ்சபாண்டவர்களில் ஒருவரேனும் கொன்றீர்களா, நீங்கள் வந்து எனக்கு சண்டை போடுவதைப் போல தெரியவில்லை, பஞ்சபாண்டவர்களுக்கு சண்டை போடுகிறீர்கள் என்று தெரிகின்றது, நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு இதுபோல துரோகம் செய்யலாமா அப்படின்னு துரோதனன் வந்து பயங்கரமாக பேச பீஷ்மதேவருக்கு பயங்கர கோபம். நான் நாளை பஞ்சபாண்டவர்களை 5 கொன்று விடுகின்றேன் நான் அப்படின்னு வந்து பீஷ்மதேவர் என்ன பண்ணுகின்றார், விரதத்தை எடுத்துக்கொள்கின்றார். அப்போ கிருஷ்ணரோ பார்க்கின்றார், அடடே, பீஷ்மதேவர் விரதத்தை எடுத்துக்கொண்டால் அவர் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார், என்ன செய்வது அப்படின்னு துரியோதன் கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார், துரோபதி வா, இது போல ஆகிவிட்டது, பீஷ்ம தேவர் விரதத்தை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அடடே என்று கதறுகிறாள் திரௌபதி. அப்போ திரௌபதி, கிருஷ்ணா, கோவிந்தா, மதுசூதனா, இப்போ நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, கவலை வேண்டாம், வா என்னிடம், என்னுடன் வா அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, பீஷ்ம தேவர் எங்கே தங்கி இருக்கின்றாரோ அந்த இடத்துக்கு வந்து திரௌபதியை போக சொல்கின்றார். அங்கே நேராக நீ போ, அங்கே போயிட்டு பீஷ்ம தேவருக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு நீ பட்டுன்னு ஓடியாந்துரு அப்படின்னு சொல்கின்றார். பீஷ்ம தேவரோ பிரம்மச்சாரி வந்து திரௌபதி உள்ளே போகும்பொழுது யாரோ வந்து பெண் வருகின்றாள் அப்படின்னு வெளியிலே வருகின்றார். அப்போ அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து அவர்களுடைய பாதத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள், முகத்தையோ. லக்ஷ்மணரும் பார்த்தீங்க அப்படின்னா, ராமாயணத்தில் சீதாதேவியோட பல வருடங்கள் இருந்திருக்கிறார், வனத்திலும் இருந்திருக்கிறார், 14 வருடங்கள் வனத்தில் இருந்திருக்கிறார். இருந்தாலும் லக்ஷ்மணர் வந்து ஒரு நாளையும் சீதாதேவியோட முகத்தை பார்த்தது கிடையாதான், அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அதுபோல் பீஷ்மதேவர் என்ன பண்ணுகின்றார், யார் வந்திருக்கிறார் என்ன அப்படின்னு பார்க்காமல் வந்து பாதத்தை மட்டுமே பார்க்கின்றார். உடனே திரௌபதி படபடபட என்று ஓடி போயிட்டு நமஸ்காரம் செய்கின்றார். அப்போ சௌபாகியவதி அப்படின்னு, சௌபாகியவதி பவ அப்படின்னு என்ன பண்ணுகின்றார், பீஷ்மதேவர் ஆசீர்வாதம் செய்கின்றார். அப்போ உடனே கிருஷ்ணர் சொல்கின்றார், திரௌபதி வா, நம்ம வந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு வா அப்படின்னு சொல்லும் பொழுது பீஷ்மதேவர் சிரிக்கின்றார், கிருஷ்ணா, உன்னோட வேலைகள் இது என்று எனக்கு நன்றாக தெரியும், நீ என்றைக்கும் பக்தர்களை காப்பதில் நீ வல்லவன் அப்படின்னு வந்து சொல்கின்றார். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தர்களை ஒருபொழுதும் அழிக்க இயலாது. அதுக்கப்புறம் விருந்தாவனத்திலேயும் மலகான திருவிளையாடல் கோவர்தன மலையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூக்கினார். அந்த கோவர்தன மலையை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் விருந்தாவனத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இந்திரனை வழிபடுவார்கள். அப்படி இந்திரனை வழிபடும் பொழுது கிருஷ்ணன் சொல்கின்றார், ஏன் இந்திரனை வழிபடுகிறீர்கள், நீங்கள் கோவர்தன மலையை வழிபடுங்கள், கோவர்தன மலை தான் நம்ம பசுமாடுகளுக்கு புல் கொடுக்கின்றது, பசுமாடுகளிலிருந்து நமக்கு பால் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கின்றது, இந்த கோவர்தன மலை தான் நமக்கு உதவி செய்கிறது, கோவர்தன மலையை வணங்குங்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார். அப்போ கோவர்தன எல்லாரும் வந்து என்ன பண்ணுகின்றாங்க அப்படின்னா, கோவர்தன மலைக்கு பூஜை செய்து படைக்கின்றார்கள். அப்போ பகவானே கோவர்தன மலையாக மாறி என்னென்ன படைத்தார்களோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு உண்டு விடுகின்றார் எல்லாத்தையும். அப்போ இந்திரனுக்கு பயங்கரமான கோபம், அடே, யார் இந்த சிறுவன், என்னோட பூஜைகளை தடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமான கோபம், சம்வர்த்தகா அப்படிங்கிற மலையை வந்து பயங்கர 7 நாள் 7 பகல் 7 நாள் அந்த அளவுக்கு மலை பயங்கரமாக வந்து விழுதான். அது எப்படி விழுதா அப்படின்னா, மலை துளி எவ்வளோ பெருசு இருக்கான் அப்படின்னா, யானையோட கால் வந்து எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு வந்து ஒரு பெரிய பெரிய எப்படியோ ஒரு மரம் விழுமோ கீழே படார் படார் படார்னு அந்த மாதிரி வந்து விழுதான். அந்த அளவுக்கு இந்திரன் என்ன பண்ணுகின்றான், படும் பயங்கரமான கோபத்துடன் அனுப்புகின்றான். அப்போ எல்லா மக்களும் வந்து கோவிந்தா மதுசூதனா ரக்ஷாமா 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 என்று பகவான் திருவடியில் வந்து சரணடையும் பொழுது பகவான் பார்க்கின்றார், அடடே இந்திரா, உனக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு குழந்தை, 6 வயசு குழந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவர் என்ன பண்ணுகின்றார், கோவர்த்தன மலையை சுண்டு விரலால் தூக்குகின்றார், சுண்டு விரலால் தூக்கி எல்லா மக்களையும் பாதுகாக்கின்றார். இதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தர்களுக்கு பகவான் எப்பொழுதும் வந்து பாதுகாக்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளூரில் சொல்கின்றார், 7வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவன் ஒருவன் மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றானோ அவன் எனது பக்தனாக முடியாது அப்படின்னு வந்து சொல்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போ போன பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, அபிச்சேது துராச்சாரோ, எவன் ஒருவன் மோசமான செயல்களில் ஈடுபட்டாலும் அவனை சாதுவாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு பகவான் சொன்னார். 7வது அத்தியாயத்தில் எவன் ஒருவன் மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றானோ அவனை எனது பக்தனாக முடியாதுன்னு சொன்னார். இங்கே மோசமான செயல்களை செய்தாலும் அவனை சாதுவாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பகவான் சொல்கின்றார். அதற்கு எப்படி இது எதிரும்புதிருமாக இருக்கின்றதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கே இப்போ சில பிரபுபாதர் போர் சொல்கின்றார் பொருளுரையில், பகவான் 7வது அத்தியாயத்தில் சொன்னது, எவன் ஒருவன் மோசமான செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றானோ அவன் எனது பக்தனாக மாட்டான், பக்தனாக முடியாது அப்படின்னா, இன்னும் அவன் பக்தி தொண்டை தொடங்கவில்லை என்ற அர்த்தம், அசுரர்கள் என்ற அர்த்தம். அசுரர்கள் அசுரர்கள் மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் அவர்களை எனது பக்தனாக முடியாது அப்படின்னு சொன்னார். இங்கே அபிஜேத துராச்சாரோ, மோசமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவனை சாதுவாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறது, எவன் ஒருவன் தூய கிருஷ்ண பக்தனாக இருக்கின்றானோ அவன் தவறுதலாக தவறி மாயைக்குள் விழுந்து விட்டால் அவன் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவன் திரும்பவும் சாதுவாக ஆகிவிடுவான் அப்படின்னு பகவான் வந்து சொல்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாது நவவிதா பக்தி ஸ்ரவணம் கீர்த்தன விஷ்ணு ஸ்மரணம் இதுபோல் 9 விதமான பக்திகளை செய்து பகவானுடைய நாமத்தை சொல்லி அவன் தூய பக்தனாக ஆகிவிடுகின்றான். அப்படி தூய பக்தனாக ஆகும் பொழுது பகவான் என்றைக்கும் வந்து அவனை பாதுகாக்கின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் அழிவில்லை என்பதை பகவான் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.